பிலிப்பியர் 3:17-19 சகோதரர்களே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாய் நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சிய, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். ஒரு பிரசங்கி டோனி அப்படின்ற ஒரு பிரசங்கி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகத்துக்கு பேர் புது மதம், நியூ ரிலிஜன் அப்படின்னு. அந்த புத்தகத்தில் படத்திலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கார் இருக்கும், ஒரு பக்கம் வீடு இருக்கும், ஒரு பக்கம் வாட்சு, ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ், அதெல்லாம் இருக்கும், நல்ல ட்ரெஸ், சுகம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புது மதம் வந்து ஃபுல்லா உலகம் எங்கும் சபையில் இருக்கிறது, பரவி இருக்கிறது. இந்த புது மதத்தின் படி கிறிஸ்தவம்னா நம்முடைய எல்லா உலக பிரகாரமான தேவைகளை சந்தித்து நம்மளை நிறைவாக்குறது தான் இந்த மதத்தினுடைய நோக்கம். நம்ம சந்தோஷமாக சுகபோகமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையான எல்லா தேவைகளை தர்றதுதான் கிறிஸ்தவம். அதுதான் இது புது மதம். இயேசு, கடவுள், சபை எல்லாமே நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றுகிற ஒரு சாதனங்கள் தான். இது வந்து மனித மேன் சென்டர்டு தியாலஜின்னு, மனிதனை மையமாக கொண்ட, கடவுள் இல்ல முக்கியம், மனுஷங்க மனுஷன் தேவைதான் முக்கியம் அப்படின்னு நோக்கம் கொண்ட தியாலஜி. இவங்களுடைய குட் நியூஸ் வந்து செழிப்பின் உபதேசம், சுகத்தின் உபதேசம், பாதுகாப்பின் உபதேசம். நம் வாழ்க்கையில பிரச்சனைகளே இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் இருந்தா கவலைப்பட வேண்டியதில்லை, இயேசு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பார் அப்படின்ற இந்த புது மதம்ன்றார் அவர். 19 நூற்றாண்டுக்கு அப்புறம் இது எல்லா ஊர்லயும் பரவி போய் எல்லா சபைகளுக்குள்ளயும் கிறிஸ்தவத்திய உருமாக்கி விட்டது இந்த புது மதம். இது பைபிள்ல போட்டிருக்கிற உண்மையான மதத்துக்கு நேர் விரோதம். பைபிள்ல என்ன குறிக்கோள், என்ன நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுதா குறிக்கோள், மதத்தை ரட்சிப்பினுடைய குறிக்கோள் இல்ல. பைபிள் படி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில குறிக்கோள் என்னன்னா, தான் இயேசு கிறிஸ்து மாதிரி மாறிட்டு போறது. அதுதான் வேதம் வெளிப்படுத்துகிற குறிக்கோள். அந்த மாறிட்டு போற அந்த நோக்கத்துல சில நேரங்கள்ல நம்ம மாம்சத்தை சிலுவையில் அறைய வேண்டியதா இருக்கும். சில நேரங்கள்ல நம்முடைய தேவைகளையும் நாம் மறுத்து, நம்மளை மறுத்து கிறிஸ்து மாதிரி மாற வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுதான் வேதம் வெளிப்படுத்துகிற மதம். ரட்சிப்பினுடைய நோக்கம் வந்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுறது இல்ல, நம்மளை கிறிஸ்து மாதிரி மாத்துறது. ஏன்னா விசுவாசம்ன்றது நமக்குள்ள பாக்குறத விட்டுட்டு, நம்ம கஷ்டம் நம்ம தேவைன்னு பாக்குறத விட்டுட்டு இன்னொருத்தரை பாக்குறது, அவரை பாக்குறது, அவரை மாதிரி வாழ கத்துக்கிறது, அவரை மாதிரி இருக்க நம்ம மாறுறது. சோகமா அவர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவம் அப்படியே ஒரு சூரியன் அஸ்தமிக்கிற மாதிரி அஸ்தமிச்சுக்கிட்டு இருக்கு. இப்ப புதுசா உதிக்கிற மதம் எது, நம்ம தேவைகளை நிறைவேற்றுகிற மதம். உலகம் எங்கும் சபைகள் எங்கும் இந்த பொய் மதத்தை தான் கிறிஸ்தவ மதம்னு எல்லாரும் நம்புகிற ஒரு நூற்றாண்டுல நாம் இருக்கிறோம்னு ஒரு புக் அவர் எழுதி இருக்கிறார். இப்போ அவர் எழுதி இருக்கிறாரு, ஆனா 2000 வருஷத்துக்கு முன்பதாகவே இப்படி ஒரு வேலை ஆயிடும்னு சொல்லி கண்ணீரோடு அப்போஸ்தலன் பவுல் நம்முடைய நிருபத்துல, பிலிப்பியர் நிருபத்துல எழுதுறார். இந்த பகுதிய நான் ஏற்கனவே சொல்லியிருக்க, ரொம்ப பாரத்தோடு கண்ணீரோடு அவர் எழுதுறார். பவுல் ரொம்ப கவலையா இருக்கிறார். நீங்க எந்த கவலையில நீ காலில் வந்திருக்கிறீங்களோ தெரியல, பவுலுக்கு இருக்கிற கவலையை கேளுங்க. அவருக்கு ரொம்ப இந்த விஷயத்தை பத்தி கவலை, அது கண்ணீரோடு. அப்போஸ்தல நடவடிக்கைகள்லாம் பாத்தீங்கன்னா 20:31 எபேசிய சபையை பார்த்து நான் விழித்திருந்து இரவும் பகலும் 3 வருஷ காலம் ஒவ்வொருத்தனுக்கும் நான் எச்சரித்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, 3 வருஷம் சபையா மாத்திரம் இல்ல, ஒவ்வொருத்தரையும் நான் வார்ன் பண்ணி இருக்கிறேன், வார்ன் பண்ணி இருக்கிறேன். கொடிதான ஓநாய்கள் வரும், தப்பான சோதகம் வரும், புயல் வரும், அதுக்கு ஜாக்கிரதையா இருங்க, நான் வார்ன் பண்ணி இருக்கிறேன் அப்படின்ற அதை சொல்லி முடிச்சு நான் இப்ப போக போறேன். ஆனா உங்களை காப்பாற்றும்படி ஐ கமெண்ட் யூ டு த வேர்ட் ஆஃப் காட், தேவ வசனத்துக்கு உங்களை நான் அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா அது ஒண்ணுதான் உங்களை காப்பாற்ற முடியும். வரப்போற புயல்ல இருந்து கள்ளப்போதகத்தில இருந்து நீங்க அழியாதபடிக்கு உங்களை காப்பாற்றக்கூடியது தேவ வசனம் தான் அப்படின்னு சொல்றாரங்க பவுல். பாருங்க, நம்ம பவுல் அழுததாக எங்கேயுமே படிக்கிறது இல்லை. அவருக்கு எத்தனை கஷ்டங்கள் இருக்கும் போதும், துயரங்கள், அந்த பட்டியெல்லா கஷ்டங்களை சொல்லும் போதும் அழுதுகிட்டு அவர் சொல்லல, ஒப்பாரி வச்சுக்கிட்டு அதில் நான் மகிமைப்படுகிறேன், நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனா இங்கதான் பைபிள்லயே முழு புதிய ஏற்பாடுலயே அவர் எழுதும் போது அழுதுகிட்டே எழுதுன ஒரு வசனம்னா இது சொல்லலாம். பாருங்களா, அவ்வளோ பெரிய இருதயம், எதுக்குமே அழுவாத இருதயம் உங்க உடஞ்சி போய் கண்ணில் கண்ணீரா வந்து அழுகிற வசனங்களைத்தான் நாம் இங்க பார்க்கிறோம். ஏன், அதுவே நமக்கு என்ன சொல்லணும்னா, இந்த மக்கள் இவர் சொல்றாரு, சில பேர் வருவாங்க சிலுவைக்கு பகஞ்சர், the enemies of the cross, அவங்க ஏற்படுத்துகிற பாதிப்பு எவ்வளவு கோரமா இருக்கும்னு அவர் நினைச்சு பார்த்து அவருக்கு கண்ணில் தண்ணியா வருது. தங்களை தாங்கள் வெளியில இருக்கிற ஆபத்தை நம்ம தவிர்த்துக்கலாம், வெளியில யாருன்னா தாக்கினா நம்மள பார்த்துக்கலாம், ஆனா தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி சபையில சேர்ந்துகிட்டு சுவிசேஷத்தை புரட்டி நாங்கள் தேவனுக்கு முன்பதாக நீதிமானா இருக்கிறோம், கடவுளுக்கு முன்பதாக நீதிமானா இருக்கிறோம், அதனால நம்ம எப்படி வாழ்றோமோ அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை என்ற ஒரு இறையிலே அவங்க கத்து கொடுப்பாங்க. அதை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. ரோமர் 6 அப்படிப்பட்டவங்க தான், நாம் பாவம் செய்தோம்னால் தேவ கிருபை வளருதுன்னா நம்ம அதிகமா பாவம் செய்வோம், அப்ப அதிகமா தேவ கிருபை வருமே அப்படின்னு சொல்றவங்க, தாங்கள் எப்படி வாழ்றாங்கன்றத குறித்து கவலை இல்லாத மக்கள். பவுல் வந்து இவங்களை சத்ருக்களாக, சிலுவைக்கு பகைஞ்சர், சத்ருக்கள் அப்படின்னு ரொம்ப கவலையோடு சொல்ற. ஏன்னா இவங்க செய்யற கொடுமை அவ்வளவு பெருசா இருக்கிற. சிலிப்பியர் சபை தான் ஈரோப்பால ஆரம்பிச்ச முதல் சபை, அங்கிருந்துதான் சுவிசேஷம் பரவணும். இப்ப இந்த சபையே இவங்களுடைய போதகத்துல தப்பா போச்சுன்னா யோசிச்சு பாருங்க, இன்னுமே வரப்போற சபைகள்னா அப்படித்தானே போவோம். ஒரு தப்பான போதகம் வந்து சாக்கிடுச்சுன்னா போதும், இன்னுமே அப்படிதான் எல்லாம் தப்பா போவாங்க. அதனால ரொம்ப இதயம் உடைஞ்சி இயேசு மாதிரி அக்கறையோடு அவர் சொல்றாரு. இயேசுவும் சொல்லலையா, ஆபத்து வரப்போது ஜாக்கிரதையா இருங்க. அவங்க எப்படி இவங்க வந்து ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்களேன், இவங்களை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. வெளியில இருந்து வரவங்கள இவங்க வந்து நான் சிலுவைக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டாங்க, சிலுவைக்கு விரோதமா இயேசுக்கு விரோதமா பேசிட்டு வரமாட்டாங்க. தாங்களும் சுவிசேஷத்தை நம்புறோம், இயேசுவை நம்புறோம்னு சொல்லி சபைக்குள்ளேயும் சேர்ந்து அமைதலா இருக்கும். ஒரு புல்லுல இருக்கிற இடத்துல பாம்பு இருக்குமான்னு நமக்கு தெரியாது, எப்பதான் தெரியும், அது கடிச்சவங்கதான் தெரியும் இல்லைங்களா, அங்கதான் பாம்பு இருக்கு புல்லுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அங்க பாம்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி இவங்களும் அமைதலா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, விஷகரமான மக்கள், திடீர்னு கடிச்சு இயேசுடைய நாமத்தை அவமானப்படுத்தாம விட மாட்டாங்க. ஆபத்து, ஜாக்கிரதையா இருங்க. அந்த பின்னணியில தான் இந்த 17வது வசனத்தை சொல்றாரு. பாருங்களேன், கிறிஸ்து மாதிரி நீங்க மாறணுமா, என்னை பின்பற்றுங்க. உங்களுக்கு நல்ல உதாரணங்கள் தேவை, அப்பனா என்னையும் என் மாதிரியை பின்பற்றுகிறவர்களை பின்பற்றி வாங்க, அதை வலியுறுத்தும்படி தான் இந்த 18வது வசனத்தை சொல்றாரு. ஏன் பவுலை பின்பற்றணும், ஏன் நம்ம வாழ்க்கையில ரொம்ப கண்ணும் கருத்துமாக ஆர்வமா பவுலை பின்பற்றி போகணும், ஏனெனில் 18வது வசனம் பாருங்க இங்கிலீஷ்ல ஃபார் அப்படின்னு ஆரம்பிக்கும், ஏனெனில் 17வது வசனத்துல என்னை பின்பற்றுங்கன்னு சொல்லுகிற கற்பனை ரொம்ப அவசியம் ஆயிடுது இந்த 18-19வது வசனத்துல வருகிற உண்மைகள்னால. ஏன் பின்பற்றணும், ஏன்னா அநேக நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. நீங்கள் பின்பற்ற கூடாதவர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. அவங்களை யார் என்று நீங்கள் அடையாளம் கண்டு அவர்கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய அவசியம் இருப்பதனால், அவர்கள் சிலுவைக்கு பகைஞரா இருப்பதனால். தவறான உதாரணங்கள், இவங்க நேரா வரமாட்டாங்க, ரொம்ப ரொம்ப தந்திரமா வருவாங்க. இயேசுவை நம்புறேன்னு சொல்லிக்கிட்டு சபையில இருந்த, ஏன் அவங்க சில சர்ச்சுடைய பெரிய பாஸ்டர்ஸாவும் இருக்கலாம், அவங்களுக்கு பெரிய சபை இருக்கலாம். ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. நம்ம ஆண்டவரும் சொல்லலையா, அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்க. அவங்க எப்படி வருவாங்க, ஓநாய்கள் மாதிரி வருவாங்களா? ஆட்டுத்தோலை போர்த்திக்கிட்டு ஆடு மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு, ஆனா உள்ள என்ன, ஓநாய். அது நமக்கு தெரியாது பாருங்களா, உள்ள ஓநாய். சபை வந்து காலாகாலமாக அவங்கள தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு தமிழ்ல சொல்லுவாங்க பகுத்தறிவு, டிசர்ன்மெண்ட் தேவை. இதுதான் சரி இதுதான் தப்புன்னு பகுத்தறியக்கூடிய டிசர்ன்மெண்ட் தேவை. சபைக்கு எப்ப டிசர்ன்மெண்ட் இல்லையோ அப்ப சபை தவறா போயிருங்க. பவர் பிலிப்பியர்களே, உங்களுக்கு டிசர்ன்மெண்ட், உங்களுக்கு பகுத்தறிவு தேவை அப்படின்னு அவர் சொல்றாரு. பாருங்க, இன்னைக்கு சோகமா கிறிஸ்தவம் இருக்கிறதுக்கு என்ன காரணம், பகுத்தறிவு இல்ல. ரொம்ப ரெகுலரா நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகும், சில பேர்கிட்ட கேட்பேன், ஆமா நீ கிறிஸ்டியனா ரொம்ப சந்தோஷம், எந்த சர்ச்சுக்கு போறீங்க? அவங்க சொல்லுவாங்க இந்த சர்ச் என்ன ஒண்ணு, எனக்குள்ள மைண்ட் வாய்ஸ் ஓடும், நேரா சொல்ல மாட்டேன், ஒருவேளை இருந்தா நேரா சொல்லிடணும்னு பாக்கிறேன். ஏதாவது மூளை இருக்குதா அவங்களுக்கு, அந்த சர்ச்சுக்கு யாராவது போவாங்களா, அந்த பிரசங்க போய் யாராவது கேட்பாங்களா, ஏதாவது கொஞ்சம் தெரியுமா, நல்லா படிச்சவங்க, நல்ல அறிவு, எவ்வளவு திறமை இருக்கு, ஏன் அங்க போற அப்படின்னு கேட்கலான்னு வருது. ஏன் அங்க போறாங்க தெரியுங்களா, ரொம்ப ஆச்சரியம். ஒரே காரணம், அவங்க அங்க போறதுக்கு பகுத்தறிவு இல்லை. இதுதான் சரி இதுதான் தப்புன்னு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பகுத்தறிவு இல்ல. அந்த பகுத்தறிவு எப்படி வரும் தெரியுமா, அந்த பகுத்தறிவு கொஞ்சம் காலத்தை செலவிட்டு வேதத்தினுடைய அடிப்படை சத்தியங்கள் என்னன்னு படிச்சுக்கிட்டா தான் இது கரெக்ட் இது தப்புன்னு தெரியும் இல்லைங்களா. படிச்சுக்கல நான் எப்படிங்க தெரியும், அவங்க சொல்றதும் கரெக்ட், இவங்க சொல்றதும் கரெக்ட், இவரும் கரெக்ட்னு போய் நம்ம சிலுவையின் பகஞ்சரை ஃபாலோ பண்ணிட்டு போயிரும். டிசர்ன்மெண்ட் எப்படி வருது, பவுல் சொன்ன மாதிரி ஒன்னொன்னு வசனமா இப்ப கத்து கொடுத்தாரு இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் படிச்சுக்கும் போது தானே பகுத்தறி வரும். டியூஸ்டேஸ்ல நம்ம செய்யறோம் இல்லைங்களா, அந்த விசுவாச அறிக்கையே சாப்டர் பை சாப்டர் எடுத்து கொடுக்கறோம், அது சொல்லி கொடுத்து அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கும் போது இதுதான் சத்தியம்னு தெளிவு வரும்போதுதான், தெளிவான சிந்தனை இருக்கும் போதுதான் இது தப்பு இது சரின்ற தெளிவான பகுத்தறிவு இருக்க முடியும். இல்லன்னா எல்லாரும் இயேசு பத்தி சொல்றாங்கன்னு போயிருவோம் பாருங்க. ஆகவே பவுல் வந்து நீங்கள் தப்பா போயிடக்கூடாது என்பதற்காக, இவர்களை அடையாளம் காட்டுவதற்காக இவரை சொல்ற. பவுல் பாருங்க, இவங்களை பத்தி சிலுவையின் பகைஞர், அவளை பத்தி மூணு காரியங்கள் விவரமாக நமக்கு சொல்ற. ஏன், அவங்கள நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். மூணு காரியங்களை பார்ப்போம், மூணு தலைப்புல. முதலாவது அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணாதிசயம் எப்பேற்பட்டது, அவங்களுடைய பாதிப்பு ரெண்டாவது, அவங்க எப்பேற்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. இந்த உலகத்துல வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துறாங்க, இவங்க எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. மூணாவது அவங்களுடைய முடிவு. ஓகே, கேரக்டர், இன்ஃப்ளூயன்ஸ், டெஸ்டினி, சிஐடி. சிஐடினா எக்ஸ்பான்ஷன், கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம ஊர்ல இருந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன். யோசிச்சு பாருங்க, ஒரு விதத்துல அப்படித்தான், இவங்க தான் மிகப்பெரிய கிரிமினல். நாம் கண்டுபிடிக்க வேண்டிய கிரிமினல்ஸ் நம்ம எல்லாம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இல்ல, ஆனா அந்த மாதிரி நம்ம இவங்களை கண்டுபிடிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேரை யோசிச்சு பாருங்க, சிலுவைக்கு எதிரிங்களா, எனிமீஸ் ஆஃப் த கிராஸ். இதை விட மோசமா ஒருத்தர் எப்படியாவது திட்ட முடியுமா? உதவியற்ற மனித குலத்திற்கு ஒரே நம்பிக்கை சிலுவைதான். எல்லா குற்றங்களையும் தீர்க்கிற பரிகார வலிய தேவனுடைய அன்பின் உச்சத்தை வெளிப்படுத்தினது சிலுவைதான். அந்த சிலுவைக்கு உங்க குணத்தினால பாதிப்பினால பகைஞராக மாறி இருக்கிறாங்கன்னா, இதை விட கிரைம் என்னங்க இருக்க முடியும்? எல்லா கிரைம்ஸும் மன்னிக்கிறது சிலுவை, ஆனா அந்த சிலுவைக்கே சத்ருக்களா இருக்கிற மக்கள்னா எவ்வளவு விசகரமான மக்கள். எவ்வளவு ஆபத்தான மக்கள். இவங்களை குறித்து ஜாக்கிரதையா இருக்கணும். மூஞ்ச பார்த்தா தெரியாது, மூஞ்ச பார்த்தா பால் வடிகிற மாதிரி இருக்கும், பால் வடிகிற மூஞ்சி மாதிரி இருக்கும். ஆனா அவங்க குணத்தை தான் பார்க்கணும், அவங்க குணத்தை கவனிங்க, மூஞ்ச பாத்திராதீங்க. அவங்க குணம் அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்துற பாதிப்பை பாருங்க, அவங்க முடிவை கண் நோக்கி பாருங்க. பவுல் அதை நம்ம மூணை பார்ப்போம், அப்படி பார்த்தா அடையாளம். அதுதான் பகுத்தறிவு. வெறும் கண்ண தெரியறத பார்த்து நம்புறது இல்ல பகுத்தறிவு, சிந்தித்து உணர்ந்து அறியறது தான் பகுத்தறிவு. ஓகே, முதலாவது அவங்க குணம் எப்படிப்பட்டது. மூணு காரியங்கள் அவங்க குணத்தை பத்தியே சொல்றாரு. அவர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவங்களுடைய நடத்தனா அவங்க வாழ்ற வாழ்க்கை. அவங்க வாழ்க்கை என்ன குணத்தை வெளிப்படுத்துது? முதலாவது அவங்க சபைன்னு சேர்ந்துகிட்டு, சபை மக்கள் சேர்ந்துகிட்டு, சர்ச் மெம்பர்னு கூட சேர்ந்துகிட்டு, நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லிக்கிட்டு அவங்களுடைய பிரதான நோக்கம் வாழ்க்கையில உடல் இன்பங்களை நாடுகிறவர்கள், உடல் இன்பங்களை நாடுகிறவர்கள், சென்சுவல் பீப்புள். பாருங்களேன் அதை எங்க சொல்றாரு, 19வது வசனத்துல, அவர்களுடைய தேவன் வயிறு. இந்த சிலுவையின் பகைஞருடைய பிரதான நோக்கம் ஆசை விருப்பம் என்னன்னா அவர்களுடைய தேவன் வயிறு. வயிறு அப்படின்னும் போது மனிதனுடைய அடிப்படை மிருக அவசியத்தை அது வெளிக்காட்டுது. அதுக்கு ஒண்ணும் நம்ம படிச்சிருக்கணுமா, வளர்ந்துருக்கணுமா நமக்கு பசிய உணர்றதுக்கு? இல்ல, நம்ம பிறந்ததே அதோடு பிறந்திருக்கோம். குழந்தை பிறந்தவனா பசிக்கு அழுவுது இல்லைங்களா? அத வந்து ஒரு ஒரு அடைமொழியாக, ஒரு உருவகமாக, ஸ்பீக்கர் ஆஃப் ஸ்பீச் சொல்லுவாங்க. மனிதனுடைய உடல் இன்பங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அடையாளமாக அதை பயன்படுத்துகிறார். ஓகே, அதனால நம்ம பசி எடுக்க கூடாதுன்னு சொல்லல, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, ஆனா ஒரு உருவகமாக பயன்படுத்தி இந்த மக்களுடைய பிரதான அவங்க வாழ்றது நோக்கம் குறிக்கோள் என்னன்னா உடல் இன்பங்களுக்காக மட்டும்தான் அவங்க வாழ்றது. பாருங்க பவுல் அவங்கள, அவர்களுடைய வயிறு தேவன் அப்படின்னும் போது என்ன தேவன், எது எனக்கு தேவன், நான் எதை ரொம்ப நேசிக்கிறனோ, எதை பத்தி உயர் எப்பப்பார் சிந்திக்கிறனோ, எதை முழு இதயத்தோடு அதுக்கு சேவை செய்யறனோ, அர்ப்பணித்து இருக்கிறனோ, அதுதான் என் தேவன் இல்லைங்களா? பைபிள் படி ஒரு பொருளாகவோ, ஒரு மனுஷனாக, ஒரு பொருளாக இல்ல ஒரு நபராக, எது என் தேவனோ அதுக்குத்தான் என்னுடைய சிறந்த காணிக்கை, சிறந்த சேவை, சிறந்த சிந்தனை, சிறந்த உணர்ச்சிகள், சிறந்த ஊக்கம், எனர்ஜி எல்லாம் அதுக்குதான் போகும். அது என் தேவன். இவங்களுக்கு தேவன் எது? இவர்களுடைய வயிறு. அப்படின்னா என்ன? எப்ப பாரு இவங்களுடைய சிந்தனை, இவங்களுடைய அன்பு, இவங்களுடைய உணர்ச்சி, இவங்க அசையறது, இவங்க செய்யறது எல்லாமே தங்கள் உடல் இன்பங்களுக்காகவே வாழுகிறது, செயல்படுகிற மக்கள். இது அவங்களுடைய முதல் கேரக்டர். சிலுவைக்கு பகைஞராடிய முதல் குணம் அதுதான். முழு அவங்களுடைய உள்ளமோ அவங்களுடைய வாழ்க்கையும் அசைவது, செயல்படுவது, அவங்களை அசைக்கவே முடியாது. சில பேரை பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் பரலோகத்தை பத்தி சொல்லுங்க, இயேசுவை பத்தி சொல்லுங்க, சிலுவை பத்தி சொல்லுங்க, அசைக்கவே முடியாது. ஆனா உடல் இன்பங்கள், சாப்பாடை பத்தி, உலகத்தை பத்தி அதெல்லாம் சொன்னீங்கன்னா கண்ணை திறந்துகிட்டு ஆர்வமா கேட்பாங்க. ஏன்னா அதற்காகவே அதை விட்டு உயர்ந்த நோக்கங்கள் அவங்க வாழ்க்கையில இல்ல, அதை விட்டு உயர்ந்த சந்தோஷங்கள் அவங்க வாழ்க்கையில அவங்க அனுபவிச்சதில்லை. பரிசுத்தாவில் இருக்கிற சந்தோஷம், சமாதானம், அதெல்லாம் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இது கண்டதே இன்பம் இதுவே என்று வாழுகிறவர்கள். வயிற்றுக்கு சாப்பாடு, உடம்புக்கு துணி, பாலிய தேவைகள், உடம்புக்கு இருக்கிற செக்ஷுவல் நீட்ஸ், ஆத்மா விட, கடவுளை விட, தேவனை விட முக்கியமானது அவங்களுக்கு. அவங்க சர்ச்சுக்கு வருவாங்க, வரமாட்டாங்கன்னு இல்லை, இயேசுவை நம்புறேன்னுவாங்க, மெசேஜஸ் கேட்பாங்க. ஆனா இது எல்லாமே அவங்க செய்யற மத காரியங்கள் எல்லாமே அதனோட நோக்கம் என்ன? உடல் இன்பங்களுக்கு சேவை செய்வதற்காக. சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில, சாப்பாடு கிடைக்கணும் டெய்லி. ஒருவேளை அவங்க இருதயத்துக்குள்ள நம்ம எப்படியாவது நுழைஞ்சி ஒவ்வொரு மனுஷனுடைய கடவுள் என்னன்னு பாக்குற வழி இருந்துச்சுன்னா இல்லைங்களா, நம்ம ரகசியத்துல போய் அவன் எதுக்கு கும்பிடு போடுறான், எதுக்கு அவன் பூஜை செய்யறான், எதுக்கு தூபம் காட்டுறான்னு பார்த்தோம்னா, இந்த மக்களுடைய இதயத்துக்குள்ள போனோம்னா வயிறின் தேவன் தங்கள் வயிற்றுக்கு சஷ்டாங்கமா விழுந்து தான், அதுதான் அவங்களுடைய தேவன், வயிறு அவங்களுடைய கடவுள் அப்படின்றவர்களுக்கு இருப்பான். இந்த மக்கள் நான் சொன்ன மாதிரி கிருபையின் போதகங்களை வந்து ரொம்ப விரும்புற மாதிரி நீதிமான் ஆக்குதல் இயேசுனால நான் நீதிமான் ஆக்குறேன்னு அந்த சத்தியங்களை படித்து அதை அவங்க பரிசுத்தில பாவத்தை கொள்றதுல வளர்க்கறதுக்கு விடாம இன்னும் தங்க மனசாட்சிய சமாதானப்படுத்திக்கிட்டு உலக வாழ்க்கையில வாழ்றதுக்கு தான் அதை பயன்படுத்திக்குவாங்க. பாருங்க, அவங்க மனசாட்சிய சமாதானப்படுத்திக்கிட்டு சாப்பாடு இருந்தா, துணி இருந்தா, தேவைகள் புள்ள குட்டிகள் எல்லா தேவைகள் இருந்தா போதும் வாழ்க்கையில், வேறு இதுக்கு மேல வேற என்ன வேணும், திருப்தி. ஆனா அதுல ஏதாவது ஒண்ணு குறைபட்டுருச்சுன்னா உலகமே தலைகீழா மாத்திடுவாங்க, எனக்கு அது இல்ல, இது இல்ல, இது இல்ல. சில பேருக்கு வந்து இந்த இது வந்து ஒரு ரொம்ப முரட்டான விதங்கள்ல வெளிப்படலாம். அவங்க வந்து எப்ப பார் பெருந்தினியா இருக்கலாம், குடிவெறியா இருக்கலாம், இல்ல பார்ட்டி அந்த மாதிரி ஒரு கலையாட்டா இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு இது டீசென்டா வெளிப்படலாம், அந்த மாதிரி குடிவெறியில போனா நம்ம உடம்பு கெட்டுறோன்னு ரொம்ப உடம்ப டயட் பண்ணிக்கிட்டு ஜிம்முக்கு எல்லாம் போய் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு, ஆனா ரொம்ப ஃபேஷன்ல அடிக்ஷன், காஸ்ட்லி பொருள்களை வாங்குறது, அதை வாங்குறது, இதை வாங்குறது, ரொம்ப ஆடம்பரமா லக்ஸரியா வாழ்றது, நம்ம உடம்பெல்லாம் நல்லா பாத்துக்கலாம். ஆனா இவங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரதான, அவங்க டீசென்டா இருக்கிறாங்க, இவங்க டீசென்டா இல்ல, அதான் வித்தியாசம். ஆனா இவங்க எல்லாருக்குமே பொதுவா இவங்களுடைய இவங்களுடைய கடவுள் யாரு, வயிறு தான். உடல் இன்பங்களுக்காக மட்டுமே வாழுகிற மக்கள் பாருங்களா, இவர்கள் சிலுவைக்கு பகைஞ்சர். முதல் குணம் அவரு சொல்ற இந்த பகை வந்து, நம்ம எல்லாம் பிறந்தவங்க இப்படிதான் பிறந்திருக்கிறோம் இல்லைங்களா, உலகத்துல இருக்கிற எல்லாருமே இப்படிதான் பாஸ்டர் நீங்க சொல்லலாம். ஆமா, நம்ம எல்லாரும் இப்படிதான் பிறந்திருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி பிறந்து நம்ம இயேசுல மாறின பிறகு நம்ம மாறி இருக்கணும், மாறாம இருந்தோம்னா சிலுவைக்கு பகைஞ்சரா ஆயிருவோம். இந்த பகை வந்து இப்ப நேத்து முந்தா நேத்து ஸ்டார்ட் ஆனது இல்ல, இந்த பகையினுடைய வேறு ஏதேன் தோட்டத்துக்கே போகுது. ஏன் ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் பிசாச சர்ப்பத்தை தபிச்சு என்ன சொன்னாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் ஒரு பகையை உண்டாக்குவேன், பகை இல்லைங்களா, அந்த பகை தான் இங்க வருது, பகைய உண்டாக்குவேன். நீ பிசாசே சர்ப்பமே, நீ இந்த பாவம் செஞ்சதுனால நீ உன் பிள்ளைங்களை எப்படிதான் இருப்பீங்க. சர்ப்பத்துக்கு ஒரு சாபத்தை கொடுத்தாரு, என்ன தெரியுமா, என்ன முதல் சாபம், உன் வயிற்றில் நீ நகர்ந்து வாழ்நாளெல்லாம் மண்ணை சாப்பிட்டு மண்ணாய் போவாய். உன் பிள்ளைங்க எல்லாம் இப்படிதான் வரும். இந்த உலகத்துல இன்னமே ரெண்டு விதமான மக்கள் இருக்க போறாங்க, ஸ்திரீயின் வித்து இருக்க போறாங்க, இன்னொன்னு சர்ப்பத்தின் வித்தா பிறக்க போறாங்க. சர்ப்பத்தின் வித்தெல்லாம் என்ன, அவங்க நகர்றது, அசைறது, செய்யறது எல்லாமே வயிற்றுக்காகத்தான், இந்த உடல் இன்பங்களுக்காகத்தான். சாப்பாடு, நல்ல சாப்பாடு, கறி, துணி, உலகம், இன்பம், வேலை, அதுக்கு தான் அவங்க வாழ்வாங்க. அது சொன்னா தான் நகரும் அந்த உடம்பு, இல்லன்னா எதுவுமே, பரலோகம் சொல்லிப்பாரு, வானம் சொல்லிப்பாரு, இயேசு சொல்லிப்பாரு, எதுவுமே அவங்களுக்கு வேலை செய்யாது. சாப்பாடு சொல்லிப்பாரு, பணம் சொல்லிப்பாரு, அதெல்லாம் வேலை செய்யும், அதுக்காக மட்டுமே வாழ்ந்து வாழ்நாளெல்லாம் அதுக்காக வாழ்ந்து மண்ணை தின்னு மண்ணிலேயே இருந்து மண்ணுக்கே போவாய். அவங்க உயர மாட்டாங்க, அந்த சாபம் வரும், பகைய உண்டா. இவங்க எப்ப பார் ஸ்திரீயின் வித்துக்கு பகையா இருப்பாங்கன்னு அங்கேயே சொன்னார். பாருங்களேன், ஸ்திரீயின் வித்துக்கும் முன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அந்த பகை தாங்க இங்க வருது. ஆகவே இவங்களுடைய முதல் குணம் என்ன, உடல் இன்பத்திற்காகவே பிரதானமா வாழ்கிறவர்கள். இரண்டாவதாக இவங்களுடைய குணம் வந்து உடல் இன்பம் மாத்திரம் இல்ல, வெக்கமற்றவர்கள். பாருங்களா அவர் என்ன சொல்றாரு, 19வது வசனத்துல அவர்களுடைய மதிமை அவர்களுடைய லட்சையே. இலட்சையே அப்படின்னா என்ன அர்த்தம், லட்சையனா அவங்க அவங்க ரொம்ப மகிமைப்படுறது, பெருமை பாராட்டுறது, எதுல அவங்க வெக்கப்படணுமோ அதை குறித்து ரொம்ப பெருமை பாராட்டுவாங்க. என்ன பாருங்களேன், இவன் ரொம்ப உலக பிரகாரமா இருக்கும், இவ்வளவு மனுஷனா பிறந்திருக்கிறிய, நீ ஒரு ஆத்மா இருக்க, இப்படி ஒரு மிருகம் மாதிரி வாழ்றிய, சாப்பிடறதுக்கும் தூங்குறதுக்கும் இதுதானா வாழ்க்கை, வேற எதுவுமே இல்லையா, தேவசாயலா படைக்கப்பட்ட மூளை இருக்குது, சிந்தனை இருக்கு, அதை பத்தி எல்லாம் ஒன்னும் சிந்தனை இல்ல, அதை பத்தி ஒரு கவலையும் இருக்காது அவங்களுக்கு, ஒரு வெக்கமும் இருக்காது, ஒன்னும் வெக்கம் இருக்காது. அவங்க எந்த அளவுக்கு குருடர்னா எதுல அவங்க வெக்கப்படணுமோ அதுலதான் அவங்க மகிமைப்படுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுல கண்ணுகண்ணு திறந்து அவங்களுக்கு உணர்வுன்னு வந்துச்சுன்னா வெக்கப்படணும், நீ இப்படி இருக்கிறிய. அதனாலதான் மனம் திரும்புதல் ஆகுறது. ஆனா அவங்களுக்கு வெக்கமே இருக்காது. இப்படி இருக்கிறோமே நம்ம ஒரு வாழ்க்கையு வாழ்ந்துகிட்டேன்னு வெக்கமே இருக்காது. ரொம்ப ஆழமா வெக்கப்பட வேண்டிய இன்னும் விசேஷமா இயேசுடைய சீசன் சொல்லிக்கிட்டு இயேசுடைய சபையில சேர்ந்துகிட்டு நீ இப்படி வாழ்றியே, உலகமே வாழ்ற, சரீர இன்பமே வாழ்ற, இயேசுக்காக நீ என்ன செய்யற, சீசனா எப்படி வாழ்ற, அத கொஞ்சம் இப்படி இருக்கிறியான்னு வெக்கம் இல்லையா அவனுக்கு? இல்ல வெக்கம் இல்ல. ஏன் வெக்கம் இல்ல? இயேசு எனக்காக சிலுவையில மரித்திருக்கிறார், இயேசு என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அந்த நீதிமான் ஆக்குனதுனால நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா போதும், நல்லா சாப்பிட்டு நல்லா உலகத்துல வாழ்ந்து சுகபோகமா இருந்தா மட்டும் போதும், பரலோகத்துக்கு என்ன கூட்டு போயிருவார் அப்படின்னு இயேசுடைய நீதிமான் ஆக்குதலை துஷ்பிரயோகம் படுத்திக்கிட்டு தங்கள் மனசாட்சியை அமைதலாக்கிக்கிட்டு உலக வாழ்க்கைக்காக பயன்படுத்துகிற மக்கள் எதுல தாங்கள் வெக்கப்படணுமோ வெக்கப்படாம அதுல குறித்து நேர்மை பாராட்டுறாங்க. நான் இப்படி வாழ்றேன், நான் எவ்வளவு இயேசுவை நம்புறேன் தெரியுமா, இப்படி பாவத்துல இப்படி உலகத்துல நான் வாழ்ந்தாலும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு ஒரு விசுவாசி. அவருடைய வெக்கப்பட வேண்டிய காரியத்தில் மகிமை பாராட்டுகிறார்கள். பாருங்களேன் எவ்வளவு இதா வாழ்ற இன்னைக்கு ப்ராஸ்பரிட்டி உலகம் எங்கோ ஊர் எங்கோ நம்ம ஊர்ல எங்கேயும் கேட்கிறோம், இந்த சேனல்லாம் வந்து கேட்கிறாங்க. மக்களை ஏமாத்தி பணத்தை வாங்கி இப்படி கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு கைப்புல்லாம் மோந்திரம் போட்டுக்கிட்டு இப்படி வந்து நிக்கிறியே கார்லியோ சுகபோகத்துல, உனக்கு வெக்கம் இல்லையா, வெக்கப்படணும் இல்லையான்னு இப்படி வெக்கமே இல்லைங்க அவங்களுக்கு. ஏன் வெக்கம் இல்ல? எதுல அவங்க வெக்கப்படணுமோ அதுல அவங்க பெருமைப்படுறாங்க. இயேசு என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், இப்படி இயேசுடைய ஊழியக்காரனா என்ன உயர்த்தி இருக்கிறார், வெக்கம் இல்லையா, கஷ்டப்பட்டு மக்கள் எல்லாம் ஏமாத்தி எனக்கு பணம் கொடுத்தாதான் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு இல்ல, அதுல வெக்கம் இல்ல அவங்களுக்கு. எதுல வெக்கப்படணுமோ அதுல மகிமை பாராட்டுகிறார்கள். ஆகவே இவங்க முதலாவது உடல், இவங்களுடைய அடையாளங்கள் என்னங்க, உடல் இன்பத்திற்காகவே வாழுகிற மக்கள், சிலுவையின் பகைஞ்சர், எனிமீஸ் ஆஃப் த கிராஸ், வெக்கமற்றவர்கள். மூணாவது இவருடைய குணம் என்ன சொல்றாரு, உலகப்பற்றுள்ளவர்கள். 19வது வசனத்துல அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். இது எல்லாம் உள்ளடக்கிய விதத்துல ஒரு உச்ச விதத்துல அவங்களுடைய குணத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி அவங்க தொடர்ந்து அவங்க மூளையில ஓடுற காரியங்கள் என்ன தெரியுமா, வசனத்தை யோசிப்பாங்களா ஆண்டவரை பத்தி, இல்ல இல்ல, எப்ப பாரு பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிற மக்கள், பிசாசின் முத்திரை, இப்ப சிப்பு போடுவான், அந்த சிப்பு போடுவான், அந்த சிப்பெல்லாம் எப்ப போடுவானோ என்னவோ, இப்பவே சிப்பு போட்டிருக்கிறது. என்ன சிப்பு? எப்ப பாரு உலக காரியங்கள் தான், சிந்தனை மூளையில ஓடுறது உலக காரியம், கை ரைட் ஹேண்ட் செய்யறது உலக காரியங்கள் தான். பூமி கடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். அவங்களுடைய கவனம், அவங்களுடைய பக்தி, அவங்களுடைய யோசனை எல்லாம் பூமி கடுத்தவைகள். பூமி கடுத்தவைகள்னா தப்பான காரியங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, நல்ல காரியங்களும் எடுத்துக்கலாம். நல்ல காரியங்கள், குடும்பத்தை பத்தி யோசிக்கிறது, வேலையை பத்தி யோசிக்கிறது, எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிறது, குடும்பத்தை இயேசு சொல்லியிருக்காரு, இந்த பிரபஞ்சத்தின் கவலைகள், the cares of this world, அதுவே காரியம் தான் அவங்களுக்கு, அதையே தான் எப்பப்பாரு யோசிக்கிறது. இதுதான் அவங்களுடைய ஒரு தப்பானது இல்ல, இதெல்லாம் உலகத்துல தப்பு இல்ல, தப்பான காரியம் எல்லாம் யோசிக்க கூடாதா, நீங்க கேட்க கூட கேட்கலாம் இல்ல, நீங்க உலக மனிதர்களா இருக்கும் போது அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம், புறவதஸ்தர் இதெல்லாம் தேடுறாங்க, அதெல்லாம் ஓகே. நீ விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு, ரட்சிக்கப்பட்டவன் சொல்லிக்கிட்டு, மர்ஜன்ம ஆனவன் சொல்லிக்கிட்டு நீ இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா நீ சிலுவையின் பகைஞரா இருக்கிறன்னு பவுல் சொல்ற. உலகத்துல இதெல்லாம் தப்பு இல்லதான், ஆனா சபைக்குள்ள வந்து சபைன்னு சொல்லிக்கிட்டு நீ விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு நீ இப்படி எழுந்தீன்னா இதுதான் உன்னுடைய அடையாளம், சிலுவையின் பகைஞர். உலகத்துக்கு அடுத்தவைகளே யோசிக்கிறது, அந்த உலகத்தின் காரியங்களை தேவனை மகிமைப்படுத்தணும், ஆண்டவருக்கு பிரியமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உலகத்தை எப்படி அனுபவிக்கலாம், பரலோகத்தின்படி நம்ம எப்படி பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம எப்படி வாழலான்றது இல்ல, நம்ம வாழ்க்கைய பரலோகத்தை மாதிரி எப்படி மாத்திக்கலாம்னு தான் அவங்களுடைய கவனம். இங்கே பரலோகத்தை பார்க்க நினைக்கிற மக்கள் தாங்களே பரிசுத்தமாக்கிக்கிட்டு பரலோகத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்துவதற்கல்ல, இந்த உலக இன்பங்களையே பரலோகத்தை பார்க்கலாமா என்று பார்க்கிற மக்கள். பாருங்களா இவங்களுக்கு சர்ச் எல்லாம் வருவாங்க, சர்ச் எல்லாம் வர்றது எதுக்கு, சர்ச்சுக்கெல்லாம் வருவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஏன் குடும்பத்தோடு வருவாங்க? ஏன் சர்ச்சுக்கு வர்றது? பிள்ளைகள்லாம் ஏன் கூட்டிக்கிட்டு வருது? பிள்ளைங்க பயங்கரமா போய் பிசாசுக்கெல்லாம் மாறிடக்கூடாது, உனக்கு ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் கேட்கட்டும்னு சொல்லி சபை பிள்ளைகளை கூட்டு வருது. கெட்டு போயிடக்கூடாது பிள்ளைங்க. மனைவி புருஷனா வர்றது எதுக்கு? புருஷன் வந்து வேற யாராவது பொண்ணு கூட ஓடி போயிடக்கூடாது, அதனால புருஷன் ஒழுங்கா இருக்கட்டும்னு புருஷனோடு சேர்த்து வருது. மனைவியோடு வர்றதே மனைவி மனைவி சும்மா கட்டிக்கிட்டு இருக்க கூடாது வீட்டுல. அமைதலா ஆண்டவருடைய நம்ம பேச்சதான் கேட்கறதுல, பாசு பேச்சாவது கேட்டு வீட்டுல அமைதலா ஒழுங்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி. இவங்களுடைய நோக்கம் எல்லாம், மத நோக்கம் எல்லாம் உலகத்துல நிம்மதியா வாழும் அதுதான். அதை தவிர்த்து உயர்வான சிந்தனைகள் இல்லை. பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இயேசுவை பின்பற்றணும், அப்போஸ்தலர் மாதிரியை பின்பற்றணும், அதெல்லாம் இல்ல. அந்த சாத்தியங்கள்லாம் எடுத்துக்கிட்டு தாங்கள் வசதியான பூமி வாழ்க்கையை வாழ்வதற்காக பயன்படுத்துகிற மக்கள், பூமியிலேயே முழுகி இருக்கிற மக்கள், அதை விட்டு மிஞ்சி அவருடைய பார்வை சிந்தனை வாழ்க்கை நேரம் முயற்சி எல்லாம் முழுகி கிடக்கும், அதை மிஞ்சி வருவதற்கு முடியாத மக்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். They set their mind on the things of the world. ரோமர்ல இதேதான் சொல்ற, ரோமர் ஆறுல மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரிய காரியங்களை சிந்திக்கிறார்கள். Those who are of the flesh set their minds on the things of the flesh. அதே வார்த்தை தான் இங்க பயன்படுத்துற. பூமி கடுத்தவைகளையே சிந்திக்கிற மக்கள் தொடர்ந்து, இதுதான் புது மதம். நம்ம நாட்டெல்லாம் பரவி இருக்கிற புது மதம். இந்த புது மதம் எல்லாருக்கும் பரவி, இந்த விஷம் பரவி இருக்கிறதுனால, காலத்துல இருக்கிறதுனாலதான் இந்த பெத்தலேஜி சர்ச்சில் இருக்கிற ஜான்சன் மாதிரி பாஸ்டர், பால் தங்கையா மாதிரி பாஸ்டர் என்ன பண்றது? தாங்கள் ஒரு மேடையை போட்டு கிறிஸ்தவர்களேன்னு சொல்லிக்கிட்டு எல்லாரும் வாருங்கள், இயேசு உங்களுக்கு என்ன செய்வாரு? பணத்தை கொடுப்பார், அற்புதம் செய்வார், உங்க வாழ்க்கையில் இருக்கிற தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிரபலமா இருக்கிறது. ஏன் காரணம்? இவங்களுக்கெல்லாம் வெக்கம் இல்லையா? இவங்களுக்கெல்லாம் உண்மையான கிறிஸ்தவ வேதத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஏமாத்துறாங்க, வெக்கமே இல்ல. பூமி கடுத்தவைகளையே பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவருடைய காரியங்கள் பரிசுத்தமாக்குதல் ரட்சிப்பின் காரியங்களை எடுத்துக்கிட்டு பூமிக்கு கஸ்டமைஸ் பண்ணி, நீ எப்படி உன் வேலையில முன்னேறலாம், நீ எப்படி உன்னுடைய குடும்பத்துல சிறந்த குடும்ப வாழ்க்கையை வாழலாம், சிறந்த அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லி பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிற கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு சிலுவைக்கு பகைஞரான சபைகளையும் போதகர்களாக மாறி வருகிற ஒரு ஜெனரேஷன்ல நம்ம இருக்கோம். பவுல் இவங்கெல்லாம் பார்த்து அடையாளம் பார்த்துக்கப்பா, பார்த்து தெரிஞ்சுக்கப்பா அப்படின்றாரு. ஓகே, வெளியில இருக்கிறவங்கள சொல்றோம், நம்மளை பத்தி என்னங்க? இந்த பகுதி நம்மள எவ்வளவு ஆராய சொல்லுது. ஒருவேளை முதல் ரெண்டு குணங்கள்ல நம்ம வந்து தப்பிக்கலன்னு சொல்லலாம். அப்படியெல்லாம் நான் உடல் இன்பத்துக்காக வாழ்றது இல்லை பாஸ்டர், அப்படியெல்லாம் வெக்கம் இல்லாது இல்லை, எனக்கு வெக்கம்லாம் இருக்குதுங்க பாஸ்டர். இந்த மூணாவது வச்சுட்டு நம்ம என்னங்க செய்யறது? அவர்கள் பூமி கடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். நம்மள யாருங்க அப்படி இல்ல? சொல்ற இதான் குணம், இதான் சிலுவைக்கு பகைஞருடைய குணம். பிரசங்கி அவர் எழுதி இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பாருங்க. இவர்களுடைய சிந்தனை, இவருடைய உணர்ச்சி எல்லாமே பிரதானமாக இந்த பூமியில எப்படி பணம் சம்பாதிக்கலாம், பணத்தை எப்படி செலவிடலாம், எப்படி பிரபலமாகலாம், எப்படி இந்த வாழ்க்கையை அனுபவிக்கலாம் என்பதையே வாழ்கிறவர்கள். சுய திருப்தியே நோக்கமாக, அதை மிஞ்சி வேற நோக்கம் இல்லாத வாழ்கிறவர்கள். பரிசுத்தமோ பரலோகமோ அந்த 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 சத்தியத்தின் காரியங்கள்லாம் இவங்களுக்கு எந்த மாற்றமோ மனசு மாற்றமோ கொடுக்காது. இவங்க வாழ்க்கையில எந்த பவரும் செய்யாது. கர்த்தருடைய நாட்டுல நாளுக்கு வருவாங்க, ஆண்டவரை பத்தி கேட்பாங்க, விசுவாச அறிக்கையை கேட்டுக்குவாங்க. எவ்வளவு சாமன்ஸ் இருந்தாலும், மனசே உழுக்கிற மாதிரி இந்த மக்கள் கிட்ட பேசினாலும் ஒரு மாற்றமும் இருக்காது. ஏன்னா இவங்களுடைய சிந்தனை எல்லாம் பூமி கடுத்தவைகளா இருப்பதனால் அந்த சத்தியம்ன்ற விதை அந்த முள்ளுகள்லாம் போய் நசுக்கிற மாதிரி நசுக்கி கனி இல்லாம செஞ்சிடும். இவங்க பூமி கடுத்தவைகளே சிந்திக்கிறவரா இருக்கிறதுனால எத்தனை பிரசங்கம் பண்ணாலும் இவங்க வந்து மாறவே மாட்டாங்க அப்படின்னு அவர் எழுதி இருக்கிறார். ஏன்? இவங்க பூமி கடுத்தவைகளே சிந்திக்கிற மக்களா இருப்பதனால அந்த வசனம் என்ற விதை நெருக்கப்படுகிறது, கனி தராம போகிறது. உலக காரியங்கள் 100% அவங்களுடைய மூளையை ஆட்கொண்டு இருப்பதனால், அந்த ஆசைகளை ஆட்கொண்டு இருப்பதனால் வேற எதுக்கு இடம் இல்லை அவங்க வாழ்க்கையில. இதற்காகவே வாழுகிறார்கள், இதற்காகவே தாங்கள் ரிஸ்க் எடுக்குவாங்க, இதற்காகவே தியாகங்களை செய்வார்கள். இரவும் பகலும் ஓடிக்கொண்டு, இது பின்னாடியே ஓடிக்கொண்டு, ஒரு நாள் அந்த முத்தாளான ஐஸ்வர்யவான் போல் என் ஆத்துமாவே அநேக வருஷங்களுக்கு உனக்கு சுகமா சேர்த்து வச்சிருக்க, இன்னமே நீ நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கே தாங்க சாக போகிறோம்னு தெரியாத முட்டாளான வாழ்க்கையை ஆயுசை வாழுகிறவர்கள். தேவனுக்கு முன்பதாக ஐஸ்வர்ய ஆண்களா இராமல் தரித்திரத்தோடு இந்த உலகத்தை விட்டு போகிறவர்களாக மக்கள். இவங்க பூமிக்கடுத்தவைகளை சிந்திக்கிறவர்களை விவரிக்கிறார் அவர். எவ்வளவு ஆழமா சொல்லியிருக்கார், இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா சொல்லியிருக்காரு, நான் தமிழ்ல மொழிபெயர்க்க பார்க்கிறேன். ஆகவே இவங்களுடைய மூணாவது குணம் உலக பற்றுள்ளவர்கள். பிரதர் வினோத் வந்து ஒரு ஜான் பனியன் எடுக்கும் போது இந்த பூமிக்கு அடுத்தவர்கள் சிந்திக்கிறவர்களை ஜான் பனியன் காட்டுறாரு. ஒரு மனுஷன் கீழே இருக்கிற குப்பைய சாணி அதை வாரிக்கிட்டேதான் இருப்பான், அவன் மேல கண்ணோக்கே பார்க்க மாட்டான், அவன் கழுத்து நிமிரவே நிமிராது, கீழே இருக்கிற குப்பையும் மண்ணையும் அதையே பரண்டுகிட்டே தான் இருப்பான், கழுத்து மேல பார்க்காது. ஏதான் மேல சுவிசேஷத்துல ஆண்டவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு, பரலோகத்தை கொடுக்கிறாரு, ஆவியின் ஆவி எதுவுமே அவனுக்கு பாக்கிறதுக்கே மேல கண்ணு தலை தூக்க மாட்டான், கெளியே இருப்பான். அதே மாதிரிதான் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இது பிறவி வியாதி, நமக்கு இது பிறவி வியாதி, இப்படிதான் இருக்கு. ஓகே, மூணு குணங்கள். சிலுவைக்கு பகைஞ்சர் யார் போல, உடல் இன்பத்தை விரும்புகிறவர்கள், அவர் வயிறு அவருடைய தேவன், வெக்கமற்றவர்கள், மூணாவது உலக பற்றுள்ளவர்கள். இரண்டாவதாக பவுல் என்ன சொல்றார் பாப்பா, அவங்களுடைய பாதிப்பு இப்படி இருந்தா என்னங்க, எல்லாரும் இப்படிதான் இருக்கிறாங்க, இப்படி இருந்தா என்ன என்ன ஆயிரப்போது அவங்களுடைய பாதிப்பு பாருங்க. பவுல் சொல்றார் 18வது வசனத்தை படிங்க,
அவர்கள்
சிலுவைக்கு பகைஞ்சர், அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்துகிற பாதிப்பு அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைச்சிருக்காங்க, சாப்பிடுறோம் சந்தோஷமா இருக்கிறோம், ஆனா அவங்க என்னவா இருக்கிறாங்களா அவங்களுக்கே தெரியாம. The enemies of the cross. A enemies இல்ல, definite article போட்டிருக்கு பாருங்க, the English Bible. இவங்க தான் சிலுவைக்கு பிரதானமா பகைஞ்சர்கள், சிலுவைக்கு சத்துருக்கள் இவங்க மட்டும்தான். யோசிச்சு பாருங்க, ஏன் இவங்க என்ன பண்றாங்க சிலுவைக்கு பகைஞ்சராக, ஏன்னா இவங்க விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்வதனால சிலுவைக்கு பகைஞ்சர்னும் போது சிலுவைனா என்ன, இதை யோசிச்சு பார்த்தா நமக்கு புரியும் பாருங்களேன். சிலுவைனா இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பினுடைய பிரதான வேலை. புதிய ஏற்பாடுல சிலுவை வந்து எல்லாம் முழு கிறிஸ்தவ விசுவாசமும் பிராக்டிஸுக்கும் ஒப்பான வார்த்தை. சிலுவை அன்றி வேற ஒன்னும் நான் உங்களுக்கு சொல்ல வரலன்னு பவுல் சொல்றாரு. அப்படின்னா என்ன, கிறிஸ்டியன் விசுவாசமே சிலுவை தான், அதுக்கு ஒரு ஒப்பான வார்த்தை எல்லாம் உள்ளடக்கியது. அப்படின்னா என்ன, இவங்க வந்து சிலுவைக்கு இயேசுடைய சிலுவைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, சில நோக்கங்களை அடையணும்னு தான் அவர் மறித்தார். அந்த நோக்கங்களை தங்கள் வாழ்க்கையிலையும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலையும் அடைய முடியாம செய்கிற மக்கள் இவங்க. எப்படி செய்யறாங்க, சிலுவையினுடைய நோக்கம் என்ன, சிலுவையினுடைய பர்பஸ் ஒன்னு இருக்கு, அதனோட வல்லமை ஒன்னு இருக்கு, அதனோட ஆவி நம்மள ஏற்படுத்தல பாருங்களா. நாம் சிலுவை இயேசு கிறிஸ்து சிலுவையை நம்பும் போது அதனோட நோக்கம் நம்ம வாழ்க்கையில சிலது அடையணும், அதனோட பவர் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யுது, அந்த ஆவி நம்ம வாழ்க்கையில வேலை செய்யுது இல்லைங்களா. இது மூணு. முதலாவது என்ன யோசிப்பாங்க, இவங்க சர்ச்ச ஜாயின் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழும் போது அது மூணையும் குலைச்சு போடுறாங்க. சிலுவையின் நோக்கம் அடைய முடியாது, சிலுவையின் பவர் நம்ம வாழ்க்கையில வேலை செய்யாது, சிலுவையினுடைய ஆவி நம்ம வாழ்க்கையில வேலை செய்யாது. முதலாவது சிலுவையின் நோக்கத்தை யோசிப்பாருங்க, சிலுவையின் நோக்கம். இயேசு எதற்காக பாவ சிலுவையில மறித்தாரு, நமக்கு நல்ல கார் வாங்கினோம்னா என் ஊர்ல அதான் சொல்றாங்க, சிலுவையின் மூலமாக உங்களுக்கு வசதி. பால் தங்க எச்சாரத்தில் போய் கேட்டு பாருங்க, உன் மகனும் போதிச்சுக்கிட்டு இருக்கான், இப்போ சிலுவையின் மூலமா உங்களுக்கு இது வருமா, அபாண்டன்ஸ் வருமா, இங்கேயும் அதான் போதிக்கிறாங்க. என்ன அதுவா, இல்ல சிலுவையின் நோக்கம் என்ன, நம்மள முற்றிலுமாக பாவத்திலிருந்து விடுவிக்கணும், அதான சிலுவையின் நோக்கம், முற்றிலுமாக பாவத்திலிருந்து விடுவிச்சு பாவத்திலிருந்து நம்ம திருப்பணும். அதுதான் வேதம் சொல்லலையா, தீத்து ரெண்டுல சொல்லுது, ஏன் கிறிஸ்து தம்மைத்தானே நம்மளுக்காக ஒப்பு கொடுத்து நம்ம எல்லா அக்கிரமங்களிலிருந்து மீட்டி நம்மை சுத்திகரிப்பதற்காக தம்மை ஒப்பு கொடுத்தார். எதேசியர் 5 சபையை அவர் நேசிச்சு சபை சமைத்தாமே அந்த சபை பரிசுத்தமாகி கழுவப்பட்டு சுத்தப்படுவதற்காக சபையை ஒப்பு கொடுத்தார். நாம் பாவத்தில் இருந்து முற்றிலுமா விடுபடுவதற்காகத்தான் சிலுவையில அவர் மரித்தார். அதான சிலுவையின் நோக்கம், நம்மள பாவத்திலிருந்து விடுவிக்கணும். எப்படி விடுவிக்குது சிலுவை? நீதிமான் ஆக்குதல் மூலமா பாவத்தின் தண்டனையிலிருந்து நம்மளை காப்பாத்துது, பரிசுத்தமாக்குதல்ல இருந்து பாவத்தினுடைய வல்லமையில இருந்து நம்மளை காப்பாத்துது, மகிமைப்படுத்துதல இருந்து பாவத்தினுடைய பிரசன்னத்துல இருந்து நம்மளை காப்பாத்துது. The three P's, the penalty of sin, the power of sin, the presence of sin, இது மூணுல நமக்கு விடுதலை இருக்கு. பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து, பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து, பாவத்தினுடைய பிரசன்னத்திலிருந்து. எப்படிங்க விடுதலை? நீதிமான் ஆக்கி நம்மள பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து நம்மளை விடுவிச்சிடுறாரு. பாவத்துக்கு எந்த தண்டனையும் இல்லை, அதோடு முடியுதா? ரட்சிப்பு இல்லையே. பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நமக்கு பரிசுத்தமாக்குதலிருந்து விடுதலை. நம்ம பரிசுத்தமாக ஆக பாவத்தை மேற்கொள்ளுகிறோம், அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. மூணாவதாக பாவத்தின் பிரசன்னத்திலிருந்தே நம்மளை மகிமைப்படுத்தி அவர் வரும்போது அதுல இருந்து விடுவையாக்குறாரு. முழுசா பாவத்திலிருந்து விடுவிக்கத்தான சிலுவையில மரித்தாரு. ரோமர் ஆறெல்லாம் அதைத்தானே தெளிவா நமக்கு சொல்லுது. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை நாம் விசுவாசிக்கும் போது பழைய மனுஷனுக்கு நாம் மரித்து போனோம், பாவத்துக்கு நாம் மரித்து போய் புதிதான மனுஷன், புது ஜீவனோடு உயிர்த்தெழுதலோடு நாம் வாழுகிறோம். பாவத்தின் வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை. ஆனா இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? அந்த பாவத்து சிலுவையினுடைய நோக்கத்தையே குலைக்கிற மாதிரி இயேசு உனக்காக மரிச்சிட்டாருப்பா, அதனால பாவத்தின் வல்லமையே, பாவத்தின் மேல சிலுவையின் வல்லமையே நம்ம வாழ்க்கையில இல்லாதபடிக்கு தொடர்ந்து பாவத்துல வாழ்ற மாதிரி அதை குலைச்சி போடுறாங்க. பாருங்க, குலைச்சி போடுறாங்க, அந்த பர்பஸை குலைச்சி போடுறாங்க. அடுத்ததாக சிலுவையின் ஆவியே இவங்க குலைச்சி போடுறாங்க. எப்படி? ஒரு பாவி வந்து சிலுவைய பார்த்து உண்மையாக இயேசு என் பாவத்துக்காக மரித்திருக்கிறார் அதை உணர்ந்த உடனே அந்த பரிசுத்தாவி, அந்த சிலுவையின் ஆவி அவனுக்குள்ள கொடுக்கற. என்ன சிலுவையின் ஆவி? 2 Corinthians 5:15 சொல்லப்படுது, நமக்காக ஒருத்தர் இந்த அளவுக்கு மரித்திருக்க இனிமேல் நாம் வாழுகிறவர்கள் நமக்காக வாழாமல் அவருக்காக வாழணும். நம்முடைய தேவைகள், நம்முடைய வீடு, நம்முடைய வசதி, நம்மளது என் வசதி என்று வாழ்றவன் இல்ல சிலுவையின் ஆவியை கொண்டவன். என்னதில்ல, அவருக்காக வாழணும், அவர் நாமத்துக்காக வாழணும். சிலுவையின் ஆவி அதுதானே, இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையின் வல்லம் அதுதானே செய்யும். ஒரு சிலுவைய பார்த்துட்டு இன்னமே இந்த ஆண்டவர் எனக்காக தன்னையே தேவன் இறங்கி வந்து பலியா கொடுத்திருக்கும் போது இன்னமே அதுக்கு இதுக்குன்னு வாழ்ந்தது போதும், அவருக்காக வாழ போறேன். சிலுவையின் ஆவி அவன் கொடுக்குது. அவருக்காக வாழ்றதுல என்னுடைய தேவைகள் மறுத்தாலும் சரி, நான் அவருக்காக வாழ போறேன். சிலுவையின் ஆவி அவனுக்குள்ள வருது. பாவ மன்னிப்பு மாத்திரம் இல்ல, பாவத்தின் விடுதலை மாத்திரம் இல்ல, சிலுவையின் ஆவியோடு அவன் இருதயத்துல வந்து தன்னை மறுத்து இயேசுக்காக வாழுகிற அந்த ஆவி அவனுக்குள்ள வருது. என்னமே சரீர தேவைகளுக்காக இல்ல, என்ன உலக காரியங்களையே சிந்திக்கிட்டு இருக்கிறது இல்ல, ஆண்டவருக்காக சிந்திக்கிற ஒரு சிந்தனை உள்ளவனா மாறி போறான். இயேசு அதான சொன்னார், என் சீஷன் ஆகணும்னா உன் சிலுவையை எடுத்துக்கிட்டு என் பின்னாடி வா, இல்லனா வராத, சும்மா அப்பத்துக்காக எல்லாம் வராது. உனக்கு திட்டினார், அப்பவே திட்டினார். ஆனா அடம்புடியா நம்ம வந்துகிட்டு இருக்கிறோம், சுயநலற்ற அன்போடு அவன் வாழ்வான். ஆகவே இந்த மக்கள் என்ன செய்யறாங்க? சிலுவையினுடைய நோக்கம், சிலுவையினுடைய வல்லமை, சிலுவையினுடைய ஆவியை தங்கள் வாழ்க்கையிலும் சரி, தங்களை பின்பற்றுகிறவருடைய வாழ்க்கையிலையும் குலைச்சி போடுகிறது தான் எங்களுடைய வேலை. அந்த வேலையே நடக்காதபடிக்கு நான் இயேசு, நான் ரட்சிக்கப்பட்ட, நான் விசுவாசி, நான் எப்படின்னா வாழலாம். பாவ சிலுவையின் வல்லமை அங்க இல்ல, சிலுவையின் ஆவி அங்க இல்லையே. எல்லாம் வாழ்றதெல்லாம் உன் தேவை, எல்லாம் வாழ்றதெல்லாம் உலக ஆசை, உலக நோக்கம், இப்படியேதான் வாழ்ந்துகிட்டு போவ. நீ விசுவாசியா? நீ சிலுவையின் ஆவியே உனக்குள்ள இல்லையே, சிலுவையின் வல்லமைய பாவத்தை மேற்கொள்றதுல தெரியலையே. ஆகவே முற்றிலுமாக சிலுவை நோக்கத்தை, வல்லமை, ஆவியை குலைக்கிறவர்கள் தான் சிலுவைக்கு சத்ருக்களா இருக்கிறார்கள். இவங்களுடைய உதாரணங்கள்னாலையும், இவங்களுடைய போதகத்தினாலையும் தாங்களும் மற்றவர்களும் சிலுவை நோக்கங்களை அடைய முடியாம செய்கிறவர்கள் இவங்க எவ்வளவு. அதனாலதான் இவங்களுக்கு பேர் என்ன? சிலுவைக்கு பகைஞர், சிலுவை நோக்கத்துக்கு விரோதமாக போதிக்கிறவர்கள், சபைகளை நடத்துகிறவர்கள், கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு போர்வையில வாழுகிற மக்கள். கடவுளுக்கு மிக அருவறுப்பை ஏற்படுத்துகிறவங்கன்னா இவங்க தானே இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க, சுவிசேஷம் இவங்கனால தான் வளர்றது இல்ல, கிறிஸ்தவம் கேலிக்கூத்தா இன்னைக்கும் இருக்கிறது. இந்த மாதிரி மக்கள்னால தான், இவங்கனால தான் புறமதஸ்தர்களும் இயேசுகிட்ட வர முடியாம இடறல் அடையறாங்க. பவுல் ரோமர் 2:24 யூதர்களை பார்த்து சொன்னார், நீ யூதனா இருந்துகிட்டு புறவதஸ்தனா வாழும்போது உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் புறமதஸ்தர்களால் தூஷிக்கப்படுகிறது. உன்னெல்லாம் பார்த்துக்கிட்டு உனக்கும் அவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாத இந்துக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? நாங்களும் ஃப்ரைடே கோயிலுக்கு போறோம், நீயும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போற, அதை விட்டுட்டு உனக்குள்ள ஏதாவது வித்தியாசம் இருக்கா? எல்லாம் குடும்பம் உலகம் உலகம் ஏதான் வாழ்றிய, என்ன வித்தியாசம் உனக்கு? நீ என்ன வித்தியாசம்? நம்ம கடவுளை பத்தி அவமானமா பேசுற அளவுக்கு உங்களால தாயா இயேசுவ பத்தி சபைய பத்தி கெட்ட பேரு அப்படின்றாரு அவர். உங்களாலதான் கெட்ட பேர் வருது. பவுல் அவங்கள பார்த்து தான் கண்ணீர் விடுற. புறமதஸ்தர் இடரல் மாத்திரம் இல்ல, சபைக்குள்ள இருந்துகிட்டு அந்த சபைக்கு இடரல் பண்ணிக்கிட்டு சுவிசேஷம் வளராம, சபை மெம்பர்ஷிப்ல ஒழுங்கா இல்லாம, தேவனுடைய ஆசீர்வாதம் அந்த சபைக்கு எப்படி வரல? இப்படிப்பட்ட மெம்பர்ஸா இருக்கும்போது எவ்வளவு இடரல் பாருங்களா? அவங்க யோசிச்சு பாருங்களேன், சிலுவைக்கு எனிமீஸ் அவங்க தான். வெளியில வர தாக்குதல் எவ்வளவு இருந்தாலும் தாங்கிக்கலாங்க. இயேசு ரொம்ப மனசு உடைஞ்சு போனது எது? தன்னுடைய சொந்த சீஷனே எப்படி காட்டி கொடுத்தான்? அடித்து கிடிச்சு காட்டி கொடுக்கல, முத்தம் கொடுத்து. அவன் ஸ்டைல் பாருங்க, முத்தம் கொடுத்து. இதேதான் அவன் சிலுவைக்கு பகைஞ்ச எல்லாரும் இயேசு சபையில இருந்துகிட்டு அவருக்கு முத்தம் கொடுத்து அவரை காட்டி கொடுத்துட்டு இருக்கவங்க தான் இவங்களதான் பகைஞ்ச. இந்த மாதிரி இருக்கிறவங்க வாழ்க்கையில தங்களை காட்டி கொடுக்கறாங்க இயேசுவை. இப்படி ஒரு உலக சரீர இன்பங்களுக்குமே வாழ்றது, உலகமேனு இருக்கிறது, இதே தான் அவங்களுடைய நோக்கம். இருக்கிறவங்களாம் அப்படித்தான். இந்த துரோகம் ஒருத்தர் சொல்றாரு, ஸ்பர்ஜன் சொல்றாரு நினைக்கிறேன், வெளியில இருக்கிற 10,000 பிசாசுகளை நம்ம மேற்கொண்டுலாம், உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பிசாசு விசுவாசின்னு போர்வையில இருக்கிற பிசாச நம்ம ஜெயிக்கிறதும் முடியாத காரியம். அது ஏற்படுத்துகிற பாதிப்பு ரொம்ப தவறா, ரொம்ப கஷ்டமான பாதிப்பு. இயேசுடைய இருதயத்துக்கு மிகுந்த வேதனையும், இயேசுவை மீண்டுமாக சிலுவையில் அரைஞ்சு அவரை அவமானத்துக்கு உட்படுத்துகிறவர்கள் இப்பேற்பட்ட மக்கள். அதனாலதான் பவுல் மனசு உடைஞ்சு அழுகுற. என்ன அவங்க செய்யறாங்கன்னே தெரியல அவங்களுக்கு. நான் அழுகுறேன் அவங்க செய்யற காரியங்களை நினைச்சு. அவங்களாலதான் சபை வளர்றது இல்ல, அவங்களாலதான் சுவிசேஷம் பரவுறது இல்ல. புறமதத்தை பார்த்து இயேசுவை தூஷிக்கிறாங்க. இன்னைக்கு வந்த பெரிய சாபம் இப்படிப்பட்ட மக்கள்னால தான். ஒரு ஆக்கான் போதுமே சபையை வீழ்த்துறதுக்கு. ஆகவே அவங்களுடைய குணத்தை வெளி விவரித்து தான் அவங்களுடைய குணம், அவங்களுடைய பாதிப்பு என்ன பயங்கரம்னு காமிச்சாரு. மூணாவதாவது அவங்களுடைய முடிவு என்ன? அவங்களுடைய முடிவு 19th வசனத்துல பாருங்க, 19th கடைசியில வருகிறது. அவர்களுடைய முடிவு ஆரம்பத்திலேயே வருது. பவுல் வந்து அவங்களுடைய குணம்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளே நம்மள ஷாக் பண்ணும்படிக்கு சொல்றாரு. அவங்களுடைய முடிவு அழிவு. அவங்க என்னதான் நினைச்சுக்கலாம், அவங்களே பார்த்து அவங்கள மயங்கி அவங்க எல்லாம் நிறைய பேர் போறாங்களே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கு, நீ போயிடாதீங்க, அவங்கள பத்தி அவங்கள எல்லாரும் ஃபாலோ பண்றாங்களே ரொம்ப இதா இருக்காங்களேன்னு பண்ணிடாதீங்க. அதனாலதான் அவங்க ஷாக் பண்ணும்படி ஆரம்பத்திலேயே சொல்றாரு அவங்களுடைய முடிவு அழிவு. நாங்க பரலோகத்துக்கு போயிருவோம், நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், இயேசுடைய நீதி எங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவோம். ஆனா என்னன்னு சொல்லிக்கலாம், ஆனா உடல் இன்பத்துக்காகவே வெக்கம் இல்லாம உலகத்தேன்னு நோக்கம் கொண்டு வாழுகிறவர்கள் எல்லாம் சிலுவை பகைஞ்சர். அவங்களுடைய முடிவெல்லாம் பிக்ஸ் ஆயிடுச்சு, அழிவு அவங்களுக்கு வரப்போகிறது. ஏன் மோசம் போகாதிருங்கள், தேவன் பரியாச பண்ண ஒட்டார் மாம்சத்துக்கு விதைக்கிறவன் அழிவை அறுப்பான்னு வேதம் சொல்லலையா? எதை விதைக்கிறோமோ அதைத்தானே அறுப்புறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு பகை, மாம்ச சிந்தை மரணம்னு சொல்லலையா? அவங்களுடைய முடிவு அழிவு. இப்படி வாழ்றவங்க முடிவு அழிவு. இயேசுவை நம்புறோம்னு சொல்லிக்கிட்டு இவங்களுடைய முடிவெல்லாம் இப்படித்தான். நித்திய அழிவுன்னும் போது பெர்டிஷன்ற ஒரு பயங்கரமான வார்த்தையை பயன்படுத்துறாரு. ரொம்ப பயங்கரமான வார்த்தை, அது தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் வரல. யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு வரக்கூடிய அழிவு என்னவா இருக்க முடியும்? நம்ம சொல்ல போனா அவங்க பெறவாம இருந்தாவே நலமா இருக்குமேன்னு தான் நம்ம சொல்லணும். யோசிச்சு பாருங்க, அந்த ஷாக்கு அட்லீஸ்ட் பாவிகளா இருக்கும் போது சஃபர் பண்றாங்க. ஆனா குருட்டுத்தனத்துல இவங்க அவங்களுடைய ஆரம்பமே எப்படி அழிவு ஆரம்பிக்கும்? தாங்கள் விசுவாசிக்க பரலோகத்துக்கு போவோம் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நியாய தீர்ப்பு வந்து ஆண்டவர் எல்லா அவிசுவாசிகளும் முதல்ல நியாயம் தீர்த்துருவார். அதுக்கப்புறம் ஸ்பெஷல்லா இவங்களை கவனிப்பாரு, இவங்களுக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாரு. அவங்க போய் பேசுவாங்க, ஏசுகிட்ட ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நாங்கள் சர்ச்சுக்கு வந்தோமே, உம்முடைய நாமத்தில் கம்யூனியன் எடுத்தோமே, அதை எடுத்தோமேன்னு பேசுறதுக்கு இடம் கொடுக்கல. ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு. என்ன சொல்றாரு, ஒரு காலம் உங்களை நான் அறியேன், அக்கிரம செய்கைக்காரர்கள போங்க அப்படின்னு. பாதியாவது நரகத்துக்கு போவேன்னு ஏதோ கொஞ்சம் அடியாள கொஞ்சம் யோசனை இருக்கும். இவங்களுக்கு நான் பரலோகத்துக்கு போவேனே வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க, என்ன ஒரு ஷாக். யோசிச்சு பாருங்க, நரகத்துக்கு எப்படி அவங்களுடைய அழிவு இருக்கும். நரகத்துல மிகவும் அனலான இடம்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னா, மிகவும் இருளான இடம்னு ஒரு இடம் இருந்துச்சுன்னா, மிகவும் சரீரத்தையும் ஆத்மாவையும் சுட்டெரிச்சு தீவிரமான அக்னியில வேகக்கூடிய ஒரு இடம் இருந்துச்சுன்னா, அவங்களுடைய ஆத்மாவை உருட்டி சுருட்டி உருகி சித்திரவத நிமிஷத்துக்கு நிமிஷம் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருந்துச்சுன்னா, அந்த இடம் யாருக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க? சிலுவையின் பகைஞர்களுக்கு தானுங்க கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு தானே கிடைக்கும். எவ்வளவு வேதனை அவங்களுக்கு கிடைக்கும். ஏன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் சில பேர் தண்டனை கொடுக்கும் போது, அவன் சில சித்திரவதை பண்ணணும்னா, அவன் குடிகாரனா இருந்தா அஞ்சு பாட்டில் அங்க வச்சுட்டு அந்த பாட்டில பாத்துக்கிட்டே அவன் இருக்கணும், ஒரு டிராப் கூட கொடுக்க மாட்டாங்க, தொட்டான அடி அவனுக்கு. அந்த மாதிரி தண்டனை கொடுப்பாங்க தெரியுங்களா போலீஸ் ஸ்டேஷன்ல. இல்ல நல்லா சாப்பிடுறவனா இருந்தா எல்லா விதமான மட்டன் சிக்கன் பிரியாணி கபாப் எல்லாம் வச்சுட்டு அவன் எதுவுமே தொடக்கூடாது, அதே பாத்துக்கிட்டே அவன் உருகணும். உலகத்திலேயே அப்படி தண்டனை கொடுக்கறாங்களே, வயிறே கடவுள் இன்பம்னு வாழ்த்திய நித்திய சாகாத உடம்ப கொடுத்துட்டு ஒரு துளி தண்ணி கூட கொடுக்காம தண்டனை கொடுக்கறது இருக்கே எப்படி இருக்கும்? நீ சரீரத்தை மறுக்கவே கத்துக்கல, பரிசுத்தம் ஆகவே கத்துக்கல, நீ இயேசுவை பின்பற்றவே கத்துக்கல. வாழ்ந்ததெல்லாம் எதுக்கு? உடல் இன்பங்களுக்காகத்தான், சரீர இன்பங்களுக்காகத்தான். உலகமே இருந்த இப்ப உன் முடிவு பார், என்ன கொடுமையான முடிவு. இதுவும் பாவம் மாத்திரம் இல்ல, உன்னை பின்பற்றி இதுதான் கிறிஸ்தவான்னு சொல்லிக்கிட்டு உன்னை பின்பற்றி வந்த எல்லாருடைய ரத்த பலி உன்னால பரலோக இயேசுடைய பாதையில போய் பவுலுடைய பாதையில போய் எத்தனையோ பேருக்கு பரலோகத்துக்கு வழிகாட்ட வேண்டிய நீ உலகமே இருந்து உடல் இன்பங்களுக்காக வாழ்ந்து எத்தனை பேரை நரகத்துக்கு அனுப்பிச்ச, அவங்களுடைய எல்லா ரத்த பலியும் ஊமேலத்தான் வர, ஊமேலத்தான் வர. அதனால வர அவங்களுடைய முடிவு மாபெரும் அழிவு. எத்தனை பேருடைய நரக வேதனைய ரத்த பலிய அவங்க அனுபவிப்பாங்க தெரியுமா? நித்தியமெல்லாம் மாரடிச்சுக்கிட்டு, ஐயோ நான் ஒரு குடிகாரனா, ஒரு ரேபிஸ்டா, ஒரு திருடனா, அப்படியெல்லாம் வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, சபையில இருந்துகிட்டு இயேசுடைய சிலுவைக்கு பகைஞரா போய் வாழ்ந்துட்டேனேன்னு யூதாஸ் எப்படி சித்திரவதப்படுவான்? ஒரு சிலுவையின் பகைஞரை கூப்பிட்டு இன்னைக்கு காலையில நரகத்திலிருந்து எந்திரிச்சு வந்து வெல்கம் பண்ணி வாங்க எங்க சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுங்க, அவர் பிரசங்கத்தை கேட்டோம்னா எப்படி இருக்கும் யோசிப்பாரு. ஒருவேளை வந்து சொல்றான், நானும் ஒரு காலத்துல சபையில இருந்தங்க, நானும் இயேசு பேர் சொல்லிக்கிட்டு இருந்தேங்க, நானும் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஆனா வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் உடல் இன்பங்களுக்காகத்தான், துண்ணமா சாப்பிட்டோமா துணியை வாங்கணுமா கிறிஸ்துமஸை கொண்டாடணுமா, இதேதான் உலகம் வாழ்க்கை, உலக சிந்தனைகள் தான் குடும்பம், அது இது வேற எதுவுமே, இயேசு பின்பற்றினதெல்லாம் எதுவுமே பண்ணல, சபைக்கும் ஒன்னும் பண்ணல, இப்படியே வாழ்ந்து முடிச்சங்க. ஆனா சிலுவையின் பகைஞரா நடகத்துல வேதனை அனுபவிக்கிறோம் பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார்னா, நான் சொல்றேன் நம்மள யாருமே தூங்க மாட்டோம் ஒரு வருஷத்துக்கு, தூக்கமே நல்லா தூங்குறோம், தூங்கவே மாட்டோம். அப்படி அனுப்பிச்சாருன்னா நல்லாதான் இருக்கும்னு நமக்கு தோணுது, வந்தாவது பேசிட்டு திருந்துவாங்கன்னு. ஆனா ஆண்டவருடைய ஞானத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்த பைபிள்ல இருந்து இந்த பிரசங்கி வசனத்தை, என் வசனத்தை கேட்டு நீ திருந்தாதவன் நரகத்திலிருந்து ஒருத்த எந்திரிச்சு வந்தாலும் திருந்த மாட்டோன்ற, திருந்தவே மாட்டோன்ற, இப்படித்தான் வாழ்வோம். இதை கேட்டுட்டும் போய் இதேதான் உலக எண்ணங்கள் தான் சிலுவையில் பகைஞரான வாழ்க்கை தான் அவருடைய முடிவு அழிவு. பவுர் பாருங்களேன் எவ்வளவு கண்ணீரோடு ஏன் சொல்றாரு நமக்கு புரியுதான். ஐயோ பிலிப்பியர்களே கண்ணீரோடு எவ்வளோ வாட்டி திருப்பி 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 சொல்லிட்டேன், இப்போ கண்ணீரோடு திருப்பி சொல்றேன், ஒரு காலம் அவங்க பின்பற்றாதீங்க. இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க, வெக்கம் கெட்டவர்கள், உடல் இன்பங்களுக்காகவே வாழுகிறவர்கள், உலக பற்றுள்ளவர்கள், அவங்க பரலோகத்துக்கு போறேன்னு நினைச்சுக்கிட்டு வாழ்ந்திருப்பாங்க. ஆனா அவங்களுடைய பாதிப்பு உங்க வாழ்க்கையில என்ன செய்யும்? மற்றவர்களுடைய வாழ்க்கையில சிலுவையின் நோக்கத்தை அடைய முடியாது, சிலுவையினுடைய வல்லமை வாழ்க்கையில பலிக்காது, சிலுவையினுடைய ஆவி உங்களுக்கு கிடைக்காது. அவங்களை ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்படி இருக்கவே முடியாது. சிலுவைக்கு பகஞ்சர் அவருடைய முடிவு அழிவு. ஆகவே அவங்களை பின்பற்றாம அவங்கதான் கஷ்டம் நினைச்சுக்கிட்டு அவங்க பின்னாடி போவாம என்ன செய்யணும்? நீங்க 17வது வசனத்துல சொன்ன மாதிரி என்ன பின்பற்றுங்க? ஃபாலோ மீ. அதுக்காக தான் இவ்வளவு சொல்றாரு. ஏன்னு என்னையும் ஃபாலோ பண்ணும், பவுலையும் ஃபாலோ பண்ணும், பவுல் மாதிரி இருக்கிற மாதிரிகளையும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அநேகர் இப்படி நடக்கிறாங்க கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிட்டு. அவங்க ஃபாலோ பண்ணாதீங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் அந்த பகுதிக்கு விளக்கம். ரெண்டு பயன்பாடை சொல்லி நம்ம வீட்டுக்கு போகலாம். நாம் என்ன சொல்லுவது? ஊடுருவி பாக்குற இதயத்துல என்ன இருக்கும்னு கூட சில நேரங்களில் தெரியும் அப்போஸ்தலர்களுக்கு. அவங்களே ஒருத்தர் ஒருத்தர பார்த்துதான் சபையில சேர்த்தவங்க இல்லைங்களா. பவுலையே மெம்பரா சேர்த்துக்க மாட்டேன்னு கொஞ்ச நாள் இருந்தாங்க. அவங்க உண்மையா மனம் திரும்பினா தெரியல, எனக்கு சேர்க்கவே கூடாதுன்னு இருந்தாங்க. அப்படி பார்த்து பார்த்து சேர்த்த அப்போஸ்தலருடைய சபையிலேயே இப்படி இருக்க முடியும்னா இன்னும் நம்ம சபையில எல்லாம் சொல்ல வேண்டுமா? யோசிச்சு பாருங்க. நம்மளும் பார்த்து பார்த்து தான் செய்யறோம். ஒழுங்கா சத்தியத்தை படிச்சுக்கிட்டீங்களான்னு மெம்பர்ஷிப் கிளாஸ் எடுத்து ஏதோ எடுத்து ரட்சிப்பின் அனுபவத்தெல்லாம் பார்த்து தான் பேக்கிறோம். பேட்டாலும் நம்ம என்ன பார்க்கணும்? முதலாவது ஒரு எச்சரிக்கையை பவுல்கிட்ட இருந்து படிக்கணும். யார் எந்த கிறிஸ்தவர்களானோ, பேராத கிறிஸ்தவர்களா, அவங்க கூட நம்ம சேர்ற அவங்களுடைய பாதிப்பு, அவங்களுடைய போதகம் நமக்கு சிலுவை நோக்கத்தை நம்ம வாழ்க்கையில பலவீனம் ஆக்குறதா இருந்தா அவங்களை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம சபையிலேயே இருக்கட்டும், மெம்பரா இருக்கட்டும், ஆனா அவங்களுடைய உறவு, அவங்களுடைய காரியங்கள் சிலுவையினுடைய நோக்கத்தை நம்ம வாழ்க்கையில பலவீனம் ஆக்குதா, அவங்களை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். பாவத்தின் மேல வல்லமைய நமக்கு குறைச்சுதா, சிலுவையின் ஆவிய நமக்கு காமிக்காம சுகபோக உலக ஆவிய நமக்கு காட்டுதா, எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கை அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கும் இருப்பாங்க. பவுல் அன்னைக்கு கண்ணீரோடு சொன்ன மாதிரி நானும் இன்னைக்கு கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவங்கள பின்பற்றினா சபை உருப்படாது. அப்படிப்பட்டவங்க இருக்கதான் செய்வாங்க, நம்ம ஒன்னும் பண்ண முடியாது இல்லைங்களா. ஆனா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றாரு பவுல். நம்ம மனசாட்சியை சென்சிட்டிவா நம்ம வச்சுக்கணுமே. நம்முடைய விசுவாசம் எக்ஸ்கியூஸ், அவங்க தங்களுடைய விசுவாசத்துக்கு, தங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவையை சாக்காக லைசன்ஸா பயன்படுத்துகிறவர்கள் இருப்பார்கள். அவர் கண்ணீரோடு சொல்ற என்றாரு. நம்மெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கிறோம் நம்ம சொல்லல, எல்லாம் இருப்போம்னு நம்ம சொல்லல. ஆனா நம்ம தப்பு செய்யும் போது இயேசு கிறிஸ்து கிட்ட வளரணும், முன்னேறணும், இந்த ஆவி முன்னேறணும், பரிசுத்தத்துல முன்னேறணும்ன்றவங்க இருக்கிறாங்களா, அவங்க யாரு கூட சேர்றோம்னு தானே இருக்கு இல்லைங்களா. நம்ம அநேக நேரத்தில் நம்ம யார் கூட சேர்றோன்றதே நம்முடைய நம்மளை வெளிப்படுத்து. நம்ம எப்பேற்பட்டவங்க முன்னேறினவன்றவங்க கிட்ட சேர்றோமா? போல் சொல்றாரு முன்னேறவங்க கூட சேர். ஏன்னா சவகாசம் கெடுத்துரும், பேட் கம்பெனி கரெக்ட் குட் கேரக்டர். அதை நம்ம நம்ம தப்பு செய்யும் போது மனம் திரும்பி, நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோம் இல்ல, தப்பு செய்யும் போது மனம் திரும்பி முன்னேறுறோமா? ஆண்டவர் அந்த பாவத்தை உணர்த்தி அந்த பாவத்தை இன்னமும் தொடர்ந்து செய்யக்கூடாதுன்னு சிலுவையின் ஆவியோடு அதை மேற்கொண்டு முன்னேறுகிறோமா? அதை பார்த்து நம்ம முன்னேறணுங்க. பவுலுடைய அந்த அக்ரெசிவ்னஸ், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன், முன்னேறுவேன்ற அந்த வைராக்கியம் நமக்கிட்ட இருக்கணும். ரெண்டாவதாக பயன்பாடு இதுல படிச்சுக்க வேண்டியது, எச்சரிக்கையின் போதகங்களை, மீண்டும் மீண்டும் வருகிற எச்சரிக்கையின் போதகங்களை வெறுக்காதீங்க. என்ன எப்பப்போ ஆறு உலுக்கிக்கிட்டே உலுக்கிக்கிட்டே எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே நீங்க கண்டிப்பா பேசுறீங்க. ஒரு ஃபீல் குட் சாமன்ஸே உங்ககிட்ட இல்லையே. ஃபீல் குட் சாமன்ஸ் தெரியுமா? ஃபீல் குட் சாமன்ஸ் இப்ப ஃபீல் குட் மூவிஸ் தான் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப ஃபீல் குட் சாமன்ஸ் இருக்குது. அதே அதெல்லாம் கேட்டவன் அதே நல்லா ஃபீல் பண்ணு, ஃபீல் குட் சாமன்ஸ். அந்த மாதிரியே நீங்க பிரசங்கம் பண்ண மாட்டேன்றீங்களே, வாங்க போனா என்ன ஃபீல் குட் சாமன்ஸா இருக்குது, ஏன் நீங்க அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு எப்பப்பா இதை பண்ணாதீங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பவுல் பாருங்க என்ன சொல்ற 18வது வசனத்துல, உங்களுக்கு நான் அநேகர் அந்த மாதிரி நடக்கிறார்கள், அது நான் உங்களுக்கு ஒரு தடமா, எத்தனை தடம், அநேக தரம் சொன்னேன், திருப்பி 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 உங்களை வான் பண்ணியிருக்கிறேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிற அப்போஸ்தல நடவடிக்கையில் 3 வருஷம் தனித்தனியான, ஐயோ வான் பண்றத விடுங்க, இல்ல நான் விட மாட்டேன், நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம பரலோக பாதையில நேரா போறதுக்கு நம்மள இழுக்க வர்றது இவங்க ரெண்டு பேர் தான். இந்த பக்கம் ஒரு சிங்கம் வரும், இந்த பக்கம் ஒரு சிங்கம் வரும். இந்த பக்கம் வரப்போற சிங்கத்துக்கு பேரு லீகலிசம் இல்லைங்களா. அந்த ஜூடாயிசம் மாதிரி வந்து இயேசு கிறிஸ்துவுடைய நீதிக்கு நீ ஏதாவது சேர்க்கணும்னு சொல்லுகிறவர்கள். அவன் தானே அந்த பில்கிரம்ஸ் ப்ரோகிரஸ்ல வழி தப்பி விட்டான் அந்த லீகலிஸ்ட் இல்லைங்களா. நியாயப்பிரமாணத்தை பின்பற்ற இந்த பக்கம் உலக ஞானி வருவான். அவன் வந்து அவ்வளோ நீ அலட்டிக்க வேண்டியதில்லை, அவ்வளோ நீ பரிசுத்தத்தில் வளர வேண்டியதில்லை, அவ்வளோ உலக நேசமாக விட வேண்டியதில்லைன்னு சொல்லி நம்மளை இது பண்ணுவான். இவங்க ரெண்டு பேர் தான் நம்ம பரலோக பாதையில் போகிறத தடை பண்ணுவாங்க. ஒருவேளை அது அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் இப்படி போயிருப்போம். நம்ம எச்சரிக்கை எச்சரிக்கை வாங்கி வாங்கி தான் ஒழுங்காக போக முடியும். எச்சரிக்கைனா நம்ம முன்னேற மாட்டோம். அதனாலதான் திருப்பி 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 சொல்றார், ஆகவே களைத்து போவாதீங்க. கடைசியா இதை சிந்திச்சுட்டு வீட்டுக்கு போங்க. இந்த பிரசங்கமும் ஒன்னும் இல்லாம போவோம். உங்களுக்கு என்ன பண்ணா கேட்டு வீட்டுக்கு போனா, ஆனா கேட்டு ஒரு பர்சனல் குவஸ்டினா கேட்டு போங்களேன். இந்த 18-19 இந்த வசனத்தை பாக்குறோமே, இந்த வசனத்தை என்ன விவரிக்கிறாரா, இது என்ன பத்தி தான் சொல்றாரா யோசிச்சு கேட்கிறீங்களா. இயேசு சொன்னாரு, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான. அந்த அப்போஸ்தலர் என்ன சொன்னாங்க, நம்ம இல்ல வேற யாராவது இருப்போனா, இல்ல அது நானா நானா, ஒருவேளை இது நானான்னு கேட்டு பாருங்க. நீங்களா இது யோசிச்சு பாருங்க. 18-19 அவர் சொல்றாரு, அவங்களுடைய தேவன் வயிறு உலகத்து காரியங்களே சிந்திக்கிறார்கள், நம்ம இப்படி இருக்கிறோமே கொஞ்சம் கூட வெக்கமோ குற்றம் இல்லாம வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்களே அது நானா. யோசிச்சு பாருங்க, இதுதான் அவங்களுடைய தேவனா, இதுதான் நம்ம பின்பற்றி போறோமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உலகம் வீடு சுகம் பிள்ளைங்க இது விட்டா வேற இல்லையா, எனக்கு வேற எதையுமே நான் செஞ்சுட்டு போக மாட்டேனா இந்த ஆயுசுல, இதனா இத நானா. யோசிச்சு பாருங்க. ஏன் அதை கேட்கணும் தெரியுமா, அது கேட்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். நான் கஷ்டம் இல்லைன்னு சொல்லல, அது கேட்க அதனாலதான் நம்ம கேட்கறது இல்ல. அதை கேட்கும் போது அது கஷ்டம்னு பார்க்கும் போது குற்றம் தான் ஏற்படும். ஐயோ இப்படி நான் இருக்கிறேனேன்னு அந்த வருத்தம் அந்த ப்ராசஸ்ல தாங்க நம்மளுக்கு ஆவியானவர் மாறுகிற கிருபை கொடுக்கறத அதை உணரும் போது தாங்க, ஐயோ நான் இப்படி இருக்கிறேனே இந்த மாதிரி இருக்கிறேனே, நான் ஒரு காலம் சிலுவையின் பகைஞ்சரா இருக்கக்கூடாது, அந்தவரே எனக்கு உதவி செய்யுங்க கிருபை கொடுங்க, அதை உணர்ந்தாதானே நம்ம இப்படி இருக்கிறோன்னு கிருபை நமக்கு கிடைக்கும். நீங்களா மாறணும்னு நினைப்போம், ஆனா சிலுவையின் பகைஞ்சரா நீங்க இருக்கிறீங்களான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா. இந்த சோமனை கேட்டு நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்த போனீங்கன்னா அதுவே காட்டுது நீங்க யாரு. இது நானான்னு யோசிச்சுட்டு போயிங்க, போய் பாருங்க, அதை நினைச்சு பாருங்க, இப்படி நான் இருக்கிறேன்னு வச்சு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கை இதுவேன்னு இதுல விட்டு முழுகி நான் ஒண்ணுமே செய்ய முடியாத நிலையில நான் இருக்கிறேனே, ஞாயிற்றுக்கிழமை வந்தா போதும்னு நான் இருக்கிறேனே, சபையாக தனிப்பட்ட விதத்துல நாம் எல்லோரும் நம்மை தச்சோதிப்பதற்கு அழைக்கிற வசமா நானா இது. அந்த தச்சோதனையோடு மனம் திரும்புதலை அழைக்கிற வசமா இது. ஒருவேளை அப்படி இருந்தோம்னா ரொம்ப லேட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மனம் திரும்பினா நல்லது. ஏன்னா இவங்களெல்லாம் ஒரு இவங்கெல்லாம் கடினப்பட்டவங்க, ஒரு ஸ்டேஜ் முடிஞ்சு இவங்களுடைய முடிவு முடிவாயிடுச்சு, இவங்களை மாத்தவே முடியாது திருத்தவே முடியாது. என்ன சொல்லி பாருங்க, திருத்தவே முடியாது. அந்த நிலைக்கு நீங்க சில பேர் ஆயிருக்கலாம். நீங்க ஆவாதீங்கன்னு ஆவாதவர்கள் எப்படி காட்டுவீங்க, இந்த மெசேஜ சீரியஸா நீங்களான்னு ஆராய்ஞ்சு பார்த்து உங்க மனதை கடினப்பட விடாம ஆவியானவர்கிட்ட பேசியிருந்தா உங்க சோதிச்சு பார்க்கலாம். சோதிச்சு பார்த்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய தரட்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையை சீரியஸா பரலோகத்துக்கு போறது நமக்கு சீரியஸா நம்ம எடுத்துக்கிறவர்களா இருந்தோம்னா நம்ம மனம் திரும்ப பார்ப்போம். ஆண்டவர் அது கிருபையை கொடுக்கட்டும். ஜெபம் பண்ணு.